ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் முக்கிய தலைவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மும்பை ஐஐடியில் அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் புதிய அக்னி ரக ஏவுகணை ஒடிசாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் ரித்விக் நிக்கி காலியாந்தா இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைவதையொட்டி பல முக்கிய தலைவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். திருவனந்தபுரத்தில் திரு ராஜீவ் சந்திரசேகர், கர்நாடகாவில் திரு தேஜஸ்வி சூர்யா, அம்மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு எச் டி குமாரசாமி, உத்தரப்பிரதேசத்தில் திருமதி ஹேமா மாலினி ஆகியோர் இன்று பிஜேபி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே சி வேணுகோபால் கேரளாவில் வேட்புமனு தாக்கல் செய்தார். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 88 மக்களவை தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 26 தேதி நடைபெறவுள்ளது. பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பீகாரில் உள்ள ஜம்முவில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் தற்போது பங்கேற்றுள்ளார். அப்போது பேசிய அவர், பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்களின் ஆதரவு பெருகியிருப்பதாகவும் மக்கள் நாட்டின் முன்னேற்றத்தை பெரிதும் விரும்புவதாகவும் கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மேற்குவங்க மாநில முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி கூச்பெஹர் மாவட்டத்தில் நண்பகலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழகத்தில் பிஜேபியின் முன்னாள் மாநில தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு எல் முருகன், திமுக துணை பொதுச்செயலாளர் திருமதி கனிமொழி, அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் வல்லப் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அனுப்பியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் அவர் பிஜேபி தலைமையகத்திற்கு சென்று உறுப்பினராக பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய் நிருப்பம் 6 ஆண்டுகளுக்கு கட்சியில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மும்பை ஐஐடியில் அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மும்பையில் ஐஐடி ஒத்துழைப்புடன் தனியார் நிறுவனம் ஒன்று புற்றுநோய் பாதிக்கப்பட்ட செல்களை அகற்றுவதற்கான புதிய சிகிச்சை முறையை கண்டுபிடித்துள்ளது. இந்த சிகிச்சை முறையால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் குறைந்த செலவில் தரமான சிகிச்சையை பெற முடியும் என்றும் ஐஐடி கூறியுள்ளது. பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தருபவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பேசிய அவர், பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளித்து புகலிடம் தருபவர்கள், தீவிரவாத செயல்களுக்கு நிதியுதவி செய்பவர்கள் குறித்த நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, அல் கொய்தா, ISIS உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு குழு நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு அஜித் தோவல் குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். 25 ஆண்டுகளாக மக்களவை உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்ட திருமதி சோனியாகாந்தி மாநிலங்களவையிலும் மக்கள் நலப்பணியை தொடர வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நாள் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. சுரங்க பணியாளர்களின் பாதுகாப்பு, சுரங்கம் தொடர்பான நடவடிக்கைகளில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படாமல் இருப்பதற்கான நெறிமுறைகள், அதிக ஆபத்து நிறைந்த சுரங்கங்களை அமைப்பதில் உள்ள சிக்கல்களை நீக்குதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. சுரங்க விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் நன்மதிப்புடன் மீண்டும் சகஜ வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான மறுவாழ்வு திட்டங்களை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் புதிய அக்னி ரக ஏவுகணை ஒடிசாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. அம்மாநிலத்தில் உள்ள டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் தீவுக்கு அருகே இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அதிநவீன வகையைச் சேர்ந்த இந்த ஏவுகணை இலக்குகளை துல்லியமாக தாக்க வல்லது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு.
இனி தேர்தல் களம். தொகுதிகள் குறித்த இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது திருவண்ணாமலை மக்களவை தொகுதி.
தமிழ்நாட்டில் உள்ள 39 பாராளுமன்ற தொகுதிகளின் வரிசையில் 11வது நாடாளுமன்ற தொகுதி திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளையும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் மற்றும் ஜோலார்பேட்டை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி. விவசாயத்தையே பெரும்பான்மையாக நம்பியிருக்கும் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியின் ஜவ்வாது மலையில் விளைவிக்கும் சிறுதானியமான சாமை வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இத்தொகுதியில் 7,49,000 ஆண் வாக்காளர்களும், 7,72,669 பெண் வாக்காளர்களும், 118 இதர வாக்காளர்கள் என 15,21,787 மொத்த வாக்காளர்கள் உள்ளனர். திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் 1,722 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் 2024 திமுகவின் சி என் அண்ணாதுரை, அதிமுகவின் எம் கலியபெருமாள், பாஜகவின் ஏ அஸ்வத்தாமன், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ரமேஷ் பாபு உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நாள் நெருங்குவதையொட்டி அனைத்து கட்சி வேட்பாளர்களின் பிரச்சாரம் களத்தில் சூடுபிடித்துள்ளது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
தமிழகத்தில் வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மனித சங்கிலி, கையெழுத்து இயக்கம், பலவித போட்டிகள் மூலம் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருகிறது. பேருந்து, ரயில் நிலையங்கள், முக்கிய சாலைகளில் வாக்களிப்பது தொடர்பான பதாகைகள் வைக்கப்பட்டு வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதல்முறையாக வாக்களிப்பது தங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர்.
என் பேர் ஹர்ஷினி வீரபாண்டி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல 3rd B இங்கிலீஷ் படிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஓட்டு போட போறேன். அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பியாகவும் இருக்கு. என்னோட ஓட்டு வந்து நல்ல ஒரு எம்பியை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு நம்புறேன். நம்ம ஓட்டு நம்ம உரிமை, எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போட்டுருங்க.
என் பேர் வந்து காவிய பிரபா. நான் வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வீரபாண்டியில ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறது வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். என் ஓட்டு என் உரிமை, நான் வந்து என்னோட உரிமை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்களும் எல்லாரும் ஓட்டு போடுங்க.
ஆஸ்திரேலிய கடற்படை தலைவர் வைஸ் அட்மிரல் மார்க் ஹேமந்த் 5 பயணமாக இந்தியா வந்துள்ளார். புதுதில்லியில் அவர் இந்திய கடற்படை தளபதி சீஃப் அட்மிரல் ஆர் ஹரிகுமாரை சந்தித்து இருதரப்பு ஆலோசனை மேற்கொண்டார். கடல்சார் ஒத்துழைப்பு, கூட்டு பயிற்சிகள் மற்றும் கூட்டு செயல்பாடுகள் தொடர்பாக அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. கடந்த 25 இல்லாத அளவிற்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருப்பதாகவும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தைவானுக்கு இந்தியா நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளதற்கு அந்நாட்டு அதிபர் சாய் இங் வென் நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், தைவான் நாட்டு மக்களுக்கு இந்தியா ஆதரவு அளித்திருப்பது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்துள்ளார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் ரித்விக் நிக்கி காலியந்தா இணை முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் இத்தாலியன் ஃபெட்ரிகோ அலெசாண்ட்ரோ இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் முக்கிய தலைவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மும்பை IITயில் அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் புதிய அக்னி ரக ஏவுகணை ஒடிசாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் ரித்விக் நிக்கி காலியந்தா இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.